அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். ரோமர் 5 அதிகாரத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார். அன்பானவர்களே, நாம் அவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அவரை வெறுத்த பொழுது, அவரை பகைத்த பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு ஒரு வித்தியாசமான அன்பு அன்பானவர்களே. இந்த அன்பினால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சூழ்ந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு லூக்கா 19:11-14 லூக்கா 19:11-14 நாம் வாசித்துவிட்டு இந்த தியானத்துக்குள் கடந்து செல்வோம். தலைப்பு, எங்களுக்கு அவர் வேண்டாம். We don't want him. எங்களுக்கு அவர் வேண்டாம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை எருசலேமுக்கு வரும் பொழுது, நெருங்கும் பொழுது அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, 11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்கள் இவைகளை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபமாய் இருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். சரி, 2 காரணத்தினால் இந்த ஓமையை சொல்லுகிறார். ஒன்னு, எருசலேம் கிட்ட வருகிறார்கள். இந்த சீஷர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவரோடு கூட வந்த இந்த கூட்டத்தார் என்ன நினைக்கிறார்கள், அதிக சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ஏன்னா அவர் எருசலேமுக்கு வருகிறார் பார்த்தீங்களா, தலைநகரத்துக்கு. இந்த இடத்துல தான் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் என்று அவர் சீக்கிரத்தில் இது நடைபெறும், ஒருவேளை 1-3 நாட்களுக்குள் நடைபெறும் என்று யோசித்தார்கள் போல. அதனால இந்த ராஜ்யத்தை, இந்த ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு பிரபு ஆகிய ஒருவன், a noble man, என்ன செய்தான் என்றால், அவன் தூர தேசத்துக்கு போனானாம். தூர தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக அவனுடைய 10 ஊழியக்காரர்கள், பணிவிடைக்காரர்களை கூப்பிட்டு 10 திரவியங்கள், மீனாஸ், ஒரு டேலண்ட் வச்சுக்குவோங்க, தாளந்து வச்சுக்குவோம், தாளந்துகளை கொடுக்கறான். கொடுத்துவிட்டு, நீ வியாபாரத்தில் நீ இதை பயன்படுத்து, நான் வந்து கணக்கு கேட்பேன் என்ற ஒரு ஆலோசனையோடு அவர் அந்த தூர தேசத்துக்கு போகிறார். இந்த தூர தேசத்துக்கு போனவர் அன்பானவர்களே, வருவதற்கு முன்பதாக 14 வசனம் என்ன சொல்லுகிறது கவனியுங்கள். 14 வசனம், அவர்களுடைய ஊரார், அதாவது அந்த பிரபு, அந்த நோபல் மேன், அந்த எஜமான், அந்த ஊருக்கு சொந்தக்காரர், அவருடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்களுக்கு மேல் ராஜாவாக இருக்கிறது, எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னால் ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். 14 வசனத்துல நீங்கள் வாசிக்கலாம் என்ன சொல்லுகிறது. இவர் தூர தேசத்துக்கு போயிட்ட பிறகு இந்த ஊரார் என்ன செய்கிறார்கள், ஜனங்கள் எல்லாம், ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் கூடி என்ன செய்கிறாங்க, ஸ்தானாபதிகளை அனுப்புகிறாங்க. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அம்பாசடர்ஸ், பிரதிநிதிகளை அனுப்புறாங்க. போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் வரவேணாம், நாங்க அவர்களை வெறுக்கிறோம், அவன் எங்களுக்கு ஆளுகை செய்வதை எங்களுக்கு விருப்பமில்லை என்று இந்த ஸ்தானியாம்பாதிகளிடம் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்ட உலகம், கடவுள் உண்டு பண்ணினார், ரொம்ப ஆசீர்வாதமாக படைத்தார். மனிதன் கடவுளுடைய சத்தத்தை கேட்காமல் பிசாசுடைய சத்தத்தை கேட்டான். இந்த மாம்சத்தில், பாவத்தில் விழுந்த மனிதனுடைய சுவாபத்தை இந்த ஓமை வெளிப்படுத்துகிறது. இந்த கதை அன்பானவர்களை அதை தான் வெளிப்படுத்துகிறது. பொதுவாக மாம்சத்தில் காணப்படுகிற இந்த உலகத்தின் மனிதனுக்கு கடவுள் ஆளுகை செய்வது விருப்பமே கிடையாது. 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, we hate God. நாம் கடவுளை பகைக்கிறவர்கள் அன்பானவர்களே, கடவுள்களை நேசிக்கிறவர்கள் அல்ல, கடவுளை வெறுக்கிறவர்கள். அவர் நம் மேல் ஆளுகை செய்வது நமக்கு பிடிப்பது கிடையாது. ஆதாம் ஏவாளுக்கு எப்படி அன்பானவர்களை பிசாசு ஆளுகை செய்வதும் பிசாசு சொல்லுவதும் நலமாக இருந்ததோ, அதே போல இன்னைக்கும் அதே மாதிரிதான் கடவுள் சொல்வது மனிதனுக்கு மனமில்லை, கேட்பதற்கு மனிதனுக்கு விருப்பம் கிடையாது. ஆண்டவர் ஆளுகை செய்வது மனிதனுக்கு விருப்பம் கிடையாது. ஆகையினாலே பல விதமான தெய்வங்கள், பல விதமான கொள்கைகளை பின்பற்றுகிற மனிதன் கடவுளை வெறுக்கவனாக காணப்படுகிறான். மூணு காரியத்தை சீக்கிரமாக சொல்லுகிறேன் அன்பானவர்களே. தெய்வனிடத்தில் வருவதற்கு மனிதனுக்கு தகுதி கிடையாது. We are all sinners. ரோமர் 3:23, பிரசங்கி 7:20 சொல்லுகிறது. நமக்கு தகுதி கிடையாது, நாம் பாவிகள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். சீக்கிரமாக நான் சொல்லுகிறேன். இரண்டாவதாக, தேவனிடத்தில் வருவதற்கு நாம் மனம் கிடையாது, நமக்கு மனது கிடையாது. லூக்கா 19:40 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, அந்த 14வது வசனம், சாரி லூக்கா 19:14 நம்ம வாசித்தோமே, மனமில்லை. தெய்வன் ஆளுகை செய்வதற்கு நமக்கு மனம் கிடையாது. வி ஆர் நாட் வில்லிங் தட் காட் ஷுட் ரூல் ஓவர் அஸ். மூன்றாவதாக, நாம் தெய்வனிடத்தில் வர முடியாமல் இருக்கிறோம், பலனற்றவர்களாக இருக்கிறோம், பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோம். யோவான் 6:44, யோவான் 6:65 வாசித்து பாருங்க. தெய்வன் நம்மை இழுத்து கொள்ளாவிட்டால் நாம் தெய்வனிடத்தில் நம்மால் வர முடியாது. அப்போ இந்த மூணு காரியத்தை உங்களிடத்தில் சீக்கிரமாக வைக்கிறேன். மேன் இஸ் நாட் ஃபிட், அன்ஃபிட் டு கம் டு காட். மேன் இஸ் அன்வில்லிங் டு கம் டு காட் அண்ட் மன் இஸ் அன்ஏபிள் டு கம் டு காட். தமிழில் மனிதன், தெய்வன் இடத்தில் மனிதனுக்கு, மனிதன் வருவதற்கு தகுதி இல்லை, மனம் இல்லை, முடியாதவனாக காணப்படுகிறான். அப்போ என்ன நடக்கிறது தெரியுமா? ஆண்டவர் எப்படி வெளிச்சத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்தாரோ, இரண்ட பூமியிலே, அதே போல நம்முடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் கடவுளை அறியும்படி வெளிச்சத்தை பிரகாச பண்ணுகிறார். இதை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 4:6 நீங்கள் வாசிக்கலாம். இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினவர் நம்முடைய இருதயங்களிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். என்ன வெளிச்சம் அது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை நம்முடைய இருதயங்களிலே பிரகாச பண்ணி இந்த இயேசுவின் மூலியமாக நாம் பிதாவாகிய தெய்வனை அறிகிறவராக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாராக. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார். இது ஒரு பெரிய அற்புதம், மகா பெரிய அற்புதம். எல்லா அற்புதங்களை பார்க்கிலும் இருண்ட இருதயத்திலே இயேசு வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து அற்புதங்கள் மேல் அற்புதங்கள் நடந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.